கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு குறிதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 4712, நவம்பர் 1910. பாடத்தின் தலைப்பு ஜீவாதிபதி சிலுவையில் அறியப்பட்டார். பக்கம் 1087 முதல் 1092 முடிய. ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 33 முதல் 50 வசனங்கள் முடிய. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். இயேசு கைது செய்யப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய விசாரணை ஆரம்பித்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி மரண தீர்ப்பானது காலை வேளையிலேயே அளிக்கப்பட வேண்டும் என்றிருப்பதினால் காலையில் ஆலோசனை சங்கத்தார் கடமைக்காக கூட்டம் கூடி முந்தின இரவில் பிரதான ஆசாரியனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உறுதிப்படுத்தினார்கள். அதாவது சிருஷ்டிகரினால் நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டிருந்த திட்டத்தின்படி இயேசு தாம் பூமிக்கு வந்ததாகவும், தாம் உலகத்தையும் இஸ்ரேலர்களையும் மரண தண்டனையினின்று மீட்கப் போகிறதாகவும், பின்னர் தேவனுடைய ஏற்ற வேளையில் பூமியின் குடிகள் மற்றும் இஸ்ரேலர்களுக்கான ஆசீர்வாதத்திற்கென தாம் மேசியாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போவதாகவும் அறிவித்தபடியால் இயேசு சிருஷ்டிகருக்கு எதிராக தூஷணம் பேசியுள்ளார் என்று பிரதான ஆசாரியினால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஆலோசனை சங்கத்தார் உறுதிப்படுத்தினார்கள். இயேசு 5 நாளுக்கு முன்பு கழுதையின் மீது ஏறி வந்தபோது, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆரவாரித்த ஜனங்கள் மீண்டுமாக இயேசுவை ராஜாவாக அறிவிக்க நியமிக்க பிரயாசம் எடுப்பதற்கு முன்பாக எல்லாம் முடிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசாரியர்கள் மற்றும் சங்கத்தார் வேகமாக செயல்பட்டார்கள். பஸ்கா வாரத்தில் எந்த மரண தண்டனையும் நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை இயேசு கொல்லப்படாமல் கைதியாக வைக்கப்பட்டிருப்பாரானால் அடுத்த கட்டமாக இயேசுவுக்கோ அல்லது தங்களுக்கோ என்ன சம்பவிக்கும் என்பதை அவர்கள் தெரிய முடியாத நிலையில் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில மணி நேரங்களையே பெற்றிருந்தார்கள். மேலும் தங்களுடைய இந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களால் வஞ்சகன் போல் பார்க்கப்படுபவரும் தங்களுக்கும் ரோம அரசாங்கத்திற்கும் இடையே பிரச்சனை உண்டாக்குவதற்கு ஏதுவாய் இருப்பவருமாகிய இயேசுவை தங்கள் நாட்டிலிருந்து ஒழித்து கட்டிவிடலாம் என்று நம்பினார்கள். ஆலோசனை சங்கத்தார் தங்களுடைய மத சம்பந்தமான விஷயங்களில் ஜனங்களை நியாயத்திற்கு அதிகாரம் பெற்றிருந்தாலும் அவர்கள் மரண தண்டனை விதிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தனர். ஆகவே இயேசுவை ஆலோசனை சங்கத்தார் முன்பு குற்றவாளி என நிரூபித்த பிற்பாடு அவரை ரோம தேசாதிபதியாகிய பிலாத்துவுக்கு முன்பு அழைத்து சென்று நிறுத்துவது அவசியமாயிருந்தது. மரண தண்டனை வழங்குவதற்கு பிலாத்து தேவதூஷணம் என்னும் குற்றச்சாட்டை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று அறிந்திருந்த அவர்கள் பிலாத்துவுக்கு முன்பு முற்றிலும் மாறான குற்றச்சாட்டை இயேசுவுக்கு எதிராக வைத்தார்கள். அதாவது இயேசு ஒரு கலகவாதி என்றும், பிரச்சனைகளை தூண்டி விடுபவர் என்றும், இயேசு தம்மை ராஜாவாக அறிவித்தார் என்றும், இயேசுவை சுதந்திரமாய் விட்டு வைப்பது என்பது ரோம சாம்ராஜ்யத்தின் நலனு கடுத்த விஷயங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் உள்ள குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இவர்களுடைய இந்த குற்றச்சாட்டில் காணப்படும் மாய்மாலமும் முட்டாள்தனமும் மிகவும் வெட்ட வெளிச்சமாய் இருந்தபடியினால் அக்குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தி கொள்ள பிலாத்துவுக்கு அவசியமில்லாமல் போயிற்று. பொறாமையின் நிமித்தமாகவே இயேசுவை அவர்கள் தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றார்கள் என பிலாத்து புரிந்து கொண்டார். ஏனெனில் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகர்கள் பொது ஜனங்கள் மத்தியில் கொண்டிருக்கும் செல்வாக்கை காட்டிலும் இயேசுவுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் அதிக செல்வாக்கு காணப்பட்டது என பிலாத்து உணர்ந்து கொண்டார். இயேசுவின் ஊர் கலிலேயாவாக இருந்தபடியினால் இயேசுவின் வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலக்கி கொள்ள விரும்பின பிலாத்து இயேசுவின் வழக்கானது கலிலேயா தேசாதிபதியான ஏரோது ராஜாவிற்கு உட்பட்டது என்று அறிவித்து இயேசுவின் வழக்கை விசாரிக்கும் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். ஏரோது ராஜாவுக்கு முன்பு இயேசு. இப்படி இயேசுவை ஏரோதின் இடத்தில் ஒப்பு கொடுத்த காரியம் அவர்களுக்கு எதிர்பாராத அசௌகரியத்தை கொடுத்தது. ஆனால் ஏரோதின் அரமனை அவ்வளவாக தொலைவில் இல்லை. ஏரோது இயேசுவினுடைய அற்புதங்களை குறித்து அநேக காரியங்களை கேட்டிருந்தபடியால் அவரை சந்திக்கும் இவ்வாய்ப்பிற்கு மிகவும் சந்தோஷமடைந்தார். ஏரோது போதகரின் கம்பீரமான தோற்றத்தை பார்த்து அவரில் தூய்மையையும் சாந்தத்தையும் பெருந்தன்மையையும் கண்டு உணர்ந்தபோது இப்படிப்பட்ட ஒரு நபர் கலகவாதி என்றும் தேசத்தின் சமாதானத்தினுடைய நலனுக்கு அடுத்த விஷயங்களுக்கு ஆபத்தான மனுஷன் என்றும் குற்றச்சாட்டப்படுவது ஏரோதுக்கு கொஞ்சம் கேலியாகவே தோன்றியிருந்திருக்கும். கொஞ்சம் நேரம் இயேசுவை வசைமொழி கூறியும் கேலியாக பேசி சிரித்த பிற்பாடு இயேசுவை மரியாதையின்றி நடத்தின ஏரோதோடு அவரது அரமனை சேவகர்களும் வாய்ப்பை பயன்படுத்தி அவரை எள்ளி நகையாடினார்கள். அவர்கள் அவருக்கு இரத்தாம்பர வஸ்திரத்தையும் முள்ளினால் முண்டு பண்ணின கிரீடத்தையும் தரிப்பித்து ராஜா போன்றில்லாத அவரது தோற்றத்தை எள்ளி நகையாடினார்கள். பின்னர் ஏரோது அவ்வழக்கை விசாரிக்க மறுத்து கைதியை மீண்டுமாக பிலாத்துவினிடத்தில் அனுப்பி வைத்தார். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களுக்கு முன்னதாக யோவான் ஸ்நானனை சிறை சேதம் பண்ணின விஷயம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளே தனக்கு போதும் என ஏரோது எண்ணிதான் கைதியை பிலாத்துவிடம் அநேகமாக திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். இயேசுவின் வழக்கானது ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் இடையில் ஒரு நகைச்சுவை போன்று காணப்பட்டது. அதாவது இயேசு தூய்மையும் அப்பாவியாகவும் ஏரோதின் கண்களுக்கு காணப்படும் போது பிரதான ஆசாரியர்களோ அவர் மிகவும் ஆபத்தானவர், அவரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று முன்வைத்த இப்படிப்பட்ட ஒரு வழக்கை கையாளுவது ஏரோதுக்கு கேலியாக இருந்தபடியால் பாவப்பட்ட இயேசு பிலாத்துவினிடத்தில் இருந்தால் பாதுகாப்பாய் இருப்பார் என்று எண்ணி ஏரோது பிலாத்துவினிடத்தில் அனுப்பி வைத்தார். பிலாத்துவின் சிக்கல் பெருகியது. இயேசு மீண்டுமாக பிலாத்துவின் அரமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அது பிலாத்துவுக்கு மனமடிவை உண்டாக்கிற்று. அவ்வழக்கை தீர்த்து வைப்பது சுலபமானதல்ல. கைதியிடம் எவ்வித குற்றத்துக்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் அவர் மேல் குற்றம் சுமத்துபவர்கள் பிலாத்து பொறுப்பேற்றுள்ள பட்டணத்தில் உள்ள மிக முக்கியமான நபர்களாய் காணப்படுகின்றனர். மத தலைவர்கள் தாங்கள் நல்நோக்கத்துடன் இவைகளை செய்கின்றார்கள் என்ற தங்கள் நற்சாட்சியை கூடுமான மட்டும் காக்கவும் வேண்டியிருந்தது. மற்றும் நீதியின் போர்வையின் கீழ் குற்றமற்ற தங்களுடைய கைதியை கொலை செய்ய வேண்டும் என்றிருந்தார்கள். மதம் அவளுடைய ஆதரவாளர்களால் உலகத்தில் எல்லா காலகட்டங்களிலும் தவறாய் காட்டப்படுவது எத்தனை பரிதாபத்திற்குரியதாய் காணப்படுகின்றது. இங்கு நமக்கு ஒரு படிப்பினை உள்ளது. அது என்னவெனில், நாம் பொல்லாப்பிற்குரிய தவறுகளில் விழுந்து விடாதபடிக்கு, அதாவது மற்றவருடைய உரிமைகளை எதிர்ப்பதன் மூலம் தேவனுக்கு எதிராக நிற்காதபடிக்கு, நாம் நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதேயாகும். பிலாத்து குற்றச்சாட்டுகளை கேட்ட பிற்பாடு அவைகளில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்று உணர்ந்து கொண்டு தன்னுடைய முடிவை குறித்து கூறினதாவது, இயேசுவினிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன், ஆனால் இங்கு ஏற்பட்டுள்ள அமைதியின்மையை நான் காண்கையில் இங்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிட்டு இங்கு கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் ஜனங்களின் அநீதியான கோரிக்கையை திருப்தி செய்வது அவசியமென நான் எண்ணுகின்றேன். இக்கைதி தண்டனைக்கு பாத்திரவான் அல்ல என்று நான் ஒப்புக்கொள்கின்ற போதிலும் இக்கைதியை வாரினால் அடிக்க நான் உத்தரவு இடுகின்றேன். இக்கைதியின் நலன் கருதியும் பட்டணத்தின் சமாதானத்தினுடைய நலன் கருதியுமே தான் இக்கைதியை வாரினால் அடிக்க நான் ஒப்பு கொடுக்கின்றேன். ஏனெனில் ஜனங்கள் திருப்திப்படுத்தப்படும் போது இயேசுவின் ஜீவனும் தப்புவிக்கப்படும். அரசியல் தீர்ப்புகளை பொறுத்தமட்டில் இது மிகவும் நியாயமான தீர்ப்பாகும். பூரணமற்ற சூழ்நிலைகளில் மெய்யான முழுமையான நீதி வழங்கப்படுவது கூடாத காரியம் என்று நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கூட அங்கீகரிக்கின்றனர். ஆனால் இயேசுவுக்கு மரண தண்டனை இல்லாமல் வேறு எந்த தண்டனை அளிக்கப்பட்டாலும் அதில் மத அதிகாரிகள் திருப்தி அடைவதாக இல்லை. அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடும்படிக்கு மக்கள் கூட்டத்தார் தூண்டிவிடப்பட்டனர். இப்படிப்பட்ட ஒரு குற்றமற்ற மனுஷனுக்கு எதிராக இப்படியானதொரு வெறி எழும்பி இருப்பதை பிலாத்துவுக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. ஆகவேதான் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார் என்று பிலாத்து வினவினார். ஆனால் அவரை சிலுவையில் அறையும் என்பதே பதிலாக வந்தது. அந்தோ பரிதாபம், மனிதனுடைய சீற்றம் எவ்வளவாக அவனுடைய கண்களிலிருந்து நீதியின் கொள்கை அனைத்தையும் மறைத்து விடுகின்றது. மேலும் பிலாத்துவின் குழப்பத்தை இன்னும் பெருக பண்ணும் விதமாக அவருடைய மனைவி இயேசுவாகிய நீதிமானுக்கு ஒன்றும் பொல்லாப்பு செய்யக்கூடாது என்றும் இயேசு தொடர்பான ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கண்டேன் என்றும் கூறி செய்தி அனுப்பி வைத்தாள். கடைசி பிரயாசமாக ஜனக்கூட்டம் அனைவரும் இயேசுவை காணத்தக்கதாக இயேசுவை ஓர் உயரமான இடத்தில் கொண்டு வந்து பிலாத்து நிறுத்தி அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்று உரத்த சத்தத்தில் கூறினார். அதாவது, நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று விரும்புகின்ற இம்மனுஷனுடைய அம்சங்களை பாருங்கள். உங்கள் இனத்திலும் சரி, வேறு எந்த இனத்திலும் சரி, எவரிடத்திலும் காணப்படாத ராஜாவுக்குரிய அம்சங்களை இவரிடத்தில் அதிகமாய் காணப்படுவதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்கள் இனத்திலேயே காணப்படும் மிக சிறந்த அம்சங்களுடைய இவரை நீங்கள் சிலுவையில் அறையப் போகின்றீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள். இதோ இந்த மனுஷன். இந்த ஒரு காலகட்டத்தில் அரசாங்கமானது உங்களுக்கு ஒரு கைதியை விடுதலை பண்ணுவது வருடந்தோறும் உங்களுக்கு காணப்படுகின்ற வழக்கமாய் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுது இயேசுவை ஒரு குற்றவாளியாக எண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் நீதி என கருதி கொண்டிருக்கும் விஷயங்கள் அவர் குற்றவாளி என்று அழைக்கப்படுவதன் மூலம் திருப்தி அடைந்து விட்டது என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் குற்றவாளி என்று அழைக்கப்படும் இயேசுவை நான் இப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை இக்காலத்தில் ஒரு குற்றவாளியை விடுவிக்கிற பிரகாரமாய் விடுவிக்கின்றேன். இக்காலத்தில் மன்னிக்கவும் என்றார். ஆனால் மக்கள் கூட்டமோ அவரை சிலுவையில் அறையும் திருடனும் ஆபத்தான பண்பை உடையவனுமான பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணும் என்று இன்னும் அதிகமாக கூக்குரல் இட்டார்கள். விழுந்து போன மனுக்குலத்திடம் விளங்கும் இந்த வினோதமான தவறான நடத்தையை விபரீதத்தை யாரால் விளக்கக்கூடும்? அதாவது, ஒரு பரிசுத்தவானுக்கு பதிலாக ஒரு பாதகன் பரிந்துரைக்கப்படும் காரியத்தை யாரால் விளக்கக்கூடும்? சில வருடங்களுக்கு முன்னதாக வியட்னா பட்டணத்தில் சிறைச்சாலையில் இருந்த தனது தண்டனை காலம் முடிந்த பிற்பாடு வெளிவந்த ஒரு மனுஷன் வெளிவந்த மாத்திரத்தில் ஒரு சொற்பொழிவாற்றினான். அதில் அனைத்து யூதர்களும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் கூறினான். ஜனங்கள் மத்தியில் ஒரு வெறி உண்டாயிற்று. சிறையிலிருந்து வெளிவந்த அந்த கெட்ட மனுஷன் வெறி கொண்ட அந்த ஜனக்கூட்டத்திற்கு தலைவனானான். மேலும் அவனுடைய இந்த வீர பேச்சுகளின் நிமித்தம் அவன் அப்பட்டணத்திற்கான மாநகர தலைவராக தெரிந்தெடுக்கப்பட்டான். வெட்கம்! இப்படிப்பட்ட விஷயங்கள் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டு இவைகள் நமக்கு பயங்கரமாய் தோற்றம் தந்து கொண்டிருக்கும் போது உலகம் விடுதலை அடைவதற்கான நிலையை எட்டிவிட்டது என்றால் என்று நம்மால் எப்படித்தான் கூற முடியும்? உலகம் விடுதலை பெற்று கொள்ளுவதற்கு ஏதுவான நிலையில் இராமல் உலகத்திற்கு தேவன் அருளுவேன் என்று சொல்லியுள்ள ஒரு பலமுள்ள ஏகாதிபத்திய அரசாங்கம் தேவைப்படுகின்றது. அதாவது, எல்லா தவறுகளை கீழாக்கி போடுவதற்கும் கீழ்ப்படுத்துவதற்கும் பலமுள்ளதாகவும் ஒவ்வொரு சரியான காரியங்களை சீர்தூக்குவதற்கு பலமுள்ளதாகவும் காணப்படும் தேவனுடைய அருமையான குமாரனுடைய ராஜ்யத்தை அருளுவேன் என்று தேவன் கூறும் அரசாங்கமே உலகத்திற்கு அவசியமாய் உள்ளது. நீ ராயனுக்கு நண்பன் அல்ல. யூத மத தலைவர்கள் மதிநுட்பம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ரோமுக்கு எதிரான துரோகம் என்பது மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று என அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். மேலும் இயேசு தம்மை ராஜாவாக அறிவித்துள்ள காரியமானது அவரை சிலுவையில் அறைந்து போடுவதற்கு வற்புறுத்தத்தக்கதாக அவர்கள் கையில் ஆயுதமாக விளங்கிற்று. இவ்வாயுதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மேலும் பிலாத்து கைதியை விடுதலை பண்ணினால் தாங்கள் பிலாத்துவை குறித்து சக்கரவர்த்தியிடம் சென்று புகார் செய்ய நேரிடும் என்று வலியுறுத்தினார்கள். இப்படியான காரியங்களை ரோம அரசாங்கத்திடம் விவரிப்பது கடினமாயிருக்கும் என்றும் ரோம அரசாங்கம் தாங்கள் ஆளுகை செய்யும் பகுதியில் கலகம் வெடிக்க அனுமதிப்பதை விட ஒரு மனுஷன் சாவது நலமாயிருக்கும் என்று ரோம அரசாங்கமும் காய்பாவினுடைய முடிவை ஒப்புக்கொள்ளும் என்றும் பிலாத்து நன்கு அறிந்திருந்தார். இப்படியான நிர்பந்தத்தின் கீழ் வற்புறுத்தப்பட்ட பிலாத்து இறுதியில் சம்மதித்து மரண தண்டனைக்கான காரியங்களை எழுதினான். ஆனால் இப்படி எழுதுவதற்கு முன்பு பிலாத்து தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் காரணமல்ல என்று கூறிய வண்ணம் ஜனங்களுடைய பார்வைக்கு முன் தனது கைகளை கழுவினான். தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்தது. போர் சேவகர்களுக்கு ஏற்கனவே இரண்டு கல்வர்களை சிலுவையில் அறைய வேண்டியிருந்தபடியினால் இப்பொழுது இன்னும் ஒரு சிலுவையை எண்ணிக்கையில் சேர்த்து கொண்டார்கள். ஊர்வலம் மண்டை ஓட்டின் வடிவில் இருக்கும் மலைப்பகுதியாகிய கொல்கொதாவை நோக்கி பயணத்தை தொடங்கினது. கொல்கொதா என்பது மண்டை ஓட்டு ஸ்தலம் என்னும் அர்த்தத்தை கொடுக்கின்றதா இருக்கின்றது. இது பட்டணத்திற்கு வடக்கில் மதிலுக்கு வெளியே காணப்படுகின்றது. சமீபத்தில் அங்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றதான புதிய கட்டிடங்களும் மதிலும் பார்வையாளர்களுக்கு முன்பிருந்த மண்டையோட்டு தோற்றத்தை பார்க்க முடியாமல் செய்துவிட்டது. சட்டத்தின்படி ஒவ்வொரு குற்றவாளியினுடைய குற்றச்சாட்டுகள் பலகையில் பொறிக்கப்பட்டு சிலுவையில் கைதியின் தலைக்கு மேல் தொங்கவிடப்பட்டிருந்தது. போதகரின் தலையின் மேல் இயேசு யூதர்களுடைய ராஜா என்ற அவருடைய குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. சாத்தானும் அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஒரு வழியாக இயேசுவை ஒழித்து கட்டிவிட்டோம் என்று எண்ணி இருந்திருப்பார்கள் என்பதில் உறுதியே. இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்த விஷயங்கள் குறித்து ஆசாரியர்களும் மூப்பர்களும் இகழ்ந்து பேசினார்கள். மேலும் ஒருவேளை இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரனாக இருப்பாரானால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வருவதன் மூலம் அதை நிரூபித்து காட்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உண்மை எதுவும் தெரியவில்லை. அதாவது இயேசு மத்தியஸ்தராக காணப்பட போகும் புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனையின் கீழ் மனுக்குலம் முழுவதையும் முழுமையான பூர்ணத்திற்கும் ஜீவனுக்கும் திரும்பி கொண்டு வரத்தக்கதாக தம்முடைய மகிமையான ராஜ்யத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாம் மனுஷனுடைய பாவத்திற்காக மறிக்க வேண்டும் என்பதின் அவசியம் குறித்துள்ள உண்மை எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. எரேமியா 31:31. ஆறாம் மணி வேளையாயிருந்த மதிய நேரத்தின் போது காரிருள் 3 மணி நேரம் பூமியை நிரப்பிக் கொண்டது. அப்போது இயேசு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறி மறித்தார். பாவிக்கு சொந்தமான தெய்வீக நீதியின் பாரத்தை வலுவை இயேசு முழுமையாக அனுபவிக்க வேண்டியதற்காக பிதா இயேசுவை ஒரு பாவியைப் போல கருதி தமது முகத்தை அவரிடமிருந்து மறைக்க வேண்டி இருந்தது. பிதாவிடமிருந்து இயேசுவுக்கு ஏற்பட்ட இந்த தற்காலிகமான பிரிவு போதகருக்கு ஏற்பட்ட அனைத்து அனுபவங்களிலுமே கடுமையான அடியாக இருந்திருக்கும் என்பது நிச்சயமே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.